கருத்தரங்கை தொடங்கி வைத்து சீரிய உரையாற்றி இருக்கிற மாவட்ட நீதிபதி அவர்களே, உரையாற்றி இருக்கிற கூடுதல் மாவட்ட நீதிபதி அவர்களே, நீதிபதி பெருமக்களே, தஞ்சையார் அவர்களே, ராஜபாண்ணா அவர்களே, சகோதர சகோதரிகளே, இந்திய அரசியல் சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டதனுடைய நாளான அது நம்முடைய பிரதிநிதிகள் கையெழுத்து போட்டு அமலுக்கு வந்த நாள் இந்த 26/11/49 ஆனது. அதை நாம் கொண்டாடுகிற பொழுது பெரும்பாலான சடங்காகத்தான் நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த நாடே என்பதை நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் உண்மையான ஈடுபாட்டோடும் உற்சாகத்தோடும் பொருள் உணர்ந்து அதை கொண்டாட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த நீதி அமைப்பு முறை, நம்முடைய சட்டங்கள், வழக்கறிஞர் தொழில், வழக்கறிஞர், நீதிபதி எல்லோரும் உள்ளடக்கியதுதான் இந்த நீதித்துறை. இந்த நீதித்துறை நம் சமூகத்திற்கு தேவையாக இருக்கிறது, நம் சமூகத்தை பாதுகாக்கிறது, நம் சமூகத்தை வளர்த்தெடுக்கிறது என்று நான் நம்புகிறேன். பல பேர் எழுதுவது தொழில், நீதிபதிகளே கூட இந்த சட்டங்கள் எல்லாம் பழமையானவை, கவைக்கு உதவாதவை என்று நினைத்துக் கொண்டே சொல்கிற நீதிபதிகள் இருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சிக்கு வந்த நீதிபதி பெயர் என்று நினைவு பாருங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னார், நாமெல்லாம் விளக்கார காலத்தில் போல சட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம், இதையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லிவிட்டு போனார். இதை கேட்கிற பொதுமக்கள் என்ன நினைப்பார்கள், இருக்கிற அத்தனை சட்டங்களும் கவிக்குதவாதவை, அது பயனற்றவை என்று சராசரி மனிதன் தெருவிலே போகிறவர் நினைப்பானா? அப்படியாக நம்முடைய சட்டங்கள் வெள்ளக்கார காலத்தில் போட்ட சட்டம் என்பதாலேயே அது எப்படி தவறாக போய்விடும்? சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு அடிப்படையாக இருக்கிற ஒரு சட்டம் இந்தியன் பீனல் கோட். இந்த இந்தியன் பீனல் கோட நாடு மன்றாலே தன்னுடைய 35வது வயதில் எழுதினார். 35வது வயதில் எழுதினார், 1835. பிறகு லா கமிஷன் விவாதித்து 1862 இது சட்டமாக்கப்பட்டது. 1862 சட்டமாக்கப்பட்ட இந்தியன் பீனல் கோடை தான் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். ஒரு குற்றம் என்றால் என்ன, அந்த குற்றத்தினுடைய அம்சங்கள் என்ன? பாட்டாத இந்தியன் சமண கட்ச் என்று வெங்காலே எழுதியோட்டு போய் அதை ஒரு சில மாற்றங்களோடு 862 உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இன்றைக்கும் நம்முடைய சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகிறது. வெள்ளக்காரமான சட்டம் தூக்கி முடியுமா? டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1872 இருக்கிற எல்லா சட்டங்களும் அடிப்படையான சட்டங்கள் எல்லாம் வெள்ளைக்காரர் காலத்திலே போட்டதுதான். நாம் சுதந்திரம் அடைந்த பின்னால் அரசியல் சட்டத்திலேயே எழுதி வைத்துக் கொண்டோம். அதுவரையிலே கடைபிடிக்கப்பட்ட சட்டங்களை தொடர்ந்து அப்படியே கடைபிடிப்போம் என்று அரசியல் சட்டத்தில் எழுதப்பட்டது. அந்த அரசியல் சட்டத்தை எழுதியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள். எனவே இந்த சட்டங்களும் இந்த ஏற்பாடும் நியாயமானவை, தேவையானவை என்பதை முதல்ல நாம் நம்ப வேண்டும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. இது மனிதனால் செய்யப்பட்ட ஏற்பாடு, நிச்சயமாக குறைவுடையதாகத்தான் இருக்கும். முழுமை என்பது மனித வாழ்க்கையிலே இருக்காது, இருக்க முடியாது. ஆனால் நாம் நின்று கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஏற்பாட்டை வைத்து நாம் கற்ற அனுபவத்தை வைத்து சட்டத்தை மாற்றிக் கொள்ளலாம். தஞ்சார் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, இந்த காலமாக சொன்ன காலத்திலிருந்து மாறுதல் மனித இயற்கை. ஆனால் சட்டம் மாறுதலுக்கு ஒரு அளவோடு இருக்க வேண்டும். சட்டத்தினுடைய தன்மை ஒன்று தெளிவு, இன்னொன்று உறுதி, நிலையான தன்மை. இட் சுட் பி கிளியர், இட் சுட் பி சர்டன், இட் சுட் பி டெஃபினட். இது இருந்தால்தான் சட்டம். காலையில் ஒரு சட்டம், மத்தியானம் ஒரு சட்டம், நீங்க எப்படி வாழ முடியும்? நான் இன்றைக்கு என் வீட்டை விட்டு புறப்பட்டு போய் திரும்ப மாலை வருவதற்குள்ளே அந்த வீடு என்னுடையது இல்லை என்று வந்தால் நான் எப்படி வாழ முடியும்? ஒரு ஒழுங்கு வேண்டுமே, ஒரு கட்டுப்பாடு வேண்டுமே, அதை செய்து கொடுப்பது சட்டம். அந்த சட்டம் நம்முடைய அனுபவத்தில் சரியாக இல்லை, நல்ல பலன் தரவில்லை, அல்லது தீய பலனை கொடுக்கிறது என்று தெரிகிற பொழுது அதை நாம் மாற்றுகிறோம். ஆனால் எனக்கு தெரிந்து இந்தியன் பீனல் கோட்ல சுதந்திரத்திற்கு பிறகு நாம் ஏற்படுத்திய மாற்றங்கள் தான் பல குழப்பங்களை விளைவிக்கிறது. தவிர இந்தியன் பீனல் கோட்ல இருக்கிற டெபினேஷன் பாருங்க, மர்டர், காக்பபுள் ஹோமிசைட், காக்பபுள் ஹோமிசைட் நான் அமௌண்டிங் மர்டர் என்று 1862 அமலாக்கப்பட்ட சட்டத்தில் ஒரு வார்த்தையை கூட உங்களால் எடுக்க முடியல. அதுக்கு விளக்கம் சொல்றதே இருந்தது, ஒரு வார்த்தையை கூட உருவ முடியல. அது அப்படியே கல்லுமாறு. ஏனென்றால் மெக்காலே தான் படித்த அவ்வளவு இலக்கியங்களை வைத்தோம். அவர் பேரிஸ்டர், ஆனா பெரிய கேஸ் நடத்தின வக்கீல் இல்லை. மெக்காலே என்பவர் அப்படி சொல்வார்கள். படித்த இலக்கியங்கள், மனித உணர்வுகள், வரலாறு எல்லாவற்றையும் படித்து இங்கிலாந்து எழுதப்படாத ஒரு சட்டத்தை இந்தியாவுக்கு எழுதி கொடுத்தார். மனித உணர்வுகளை பார்த்து இன்றைய வரைக்கும் அது பயனளிக்கிறது. ரைட் ஆஃப் பிரைவேட் கன்சூமர் செக்ஷன் இருக்கு. இன்னைக்கு வச்சிருக்கீங்களே, அது ஒரு மாத்தம் பாருங்க, ரைட் ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்ட், அதை வச்சு விடுதலை பண்றேன். அது பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களும் அதுல வருகிறது. எனக்கு சொல்கிறேன் என்றால், சட்டம் என்றால் ஒரு உறுதி இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும், நம்பகத்தன்மை இருக்க வேண்டும். ஆனால் மாறுவது என்பது தேவை ஏற்பட்டால் தவிர மாற்ற வேண்டும். சட்டங்களை இயற்ற வேண்டும். இந்த சட்டங்களை இயக்குகிற வேலை சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும். பெரிய அவல நிலை என்ன என்றால், ஒரு சட்டம் கூட சரியான விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படவில்லை. மிகப்பெரிய சட்டங்கள் தான் போன போக்கில் நிறைவேற்றப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்றேன், பெட்டியில எடுத்து ஒரு சாட்சி விசாரிக்கிறோம், எதுக்கு பொட்டியில எடுத்து விசாரிக்கணும்னு வச்சான். அது ஏறி நின்ன உடனே நாம் உண்மையை பேச வேண்டும் என்கிற உணர்வு அந்த சாட்சிக்கு வரும். சத்தியமா சொல்றேன்னு சொன்னதுக்கு பிறகு பொய் சொல்லக்கூடாது என்று அவனுக்கு தோன்ற வேண்டும். அதுக்கப்புறம் முதல் விசாரணையில் அவர் சொல்லுவார், எதிர்வரும் தரப்பு வழங்குறீங்க, அவர் எந்த சாட்சி சொல்றப்ப எந்த இடத்துல இடறா, எந்த இடத்துல தடுமாறுகிறார் என்பதை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அவன் சொல்ற போய் ஊர்ந்து போயிடும். இதுதான் இருந்தது. ஆனா மகா புண்ணியவான்கள் சிவில் கேஸ்ல சீஃப் எக்ஸாமினேஷன், சீஃப் எக்ஸாமினேஷன் அப்படியே உங்களை போதும். யாராவது கோர்ட்டுக்கு போட வைக்கிறாரு சொல்லுவானா, அப்படியே உங்களை கொடுத்தாக்கா அதை சாட்சியா சொல்றான், வக்கீல் எடுக்கிறான். ஆனா ப்ரீடிங்ல இருக்க வக்கீல் எழுதி போட்டுட்டார். சாட்சியம் எழுதி கொண்டால் என்ன சாத்தியம்? நம்முடைய பாராளுமன்றம் எவ்வளவு மனதை செலுத்தாமல் சிந்திக்காமல் ஆணாயாமல் சட்டத்தை மாற்றுகிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. நல்ல வேலையா திருமணம் கேஸ்ல 161 நீங்க வச்சிருந்த கிராஸ் பண்ணு சொல்லாம போயிட்டேன். இது வரைக்கும் சொல்றது அதிகாரம் சொன்னாலும் சொல்றாரு. 1966 அண்ணா அவர்கள் நம்ம சங்கத்துக்கு வந்த 66 காலத்திலே தான் இறைவு கொஞ்சம் போன்ற பதிலிமாறி போன்ற மிகப்பெரிய சட்ட நிபுணர்களும் பாராளுமன்ற வாதிகளும்
அரசாங்கத்தின் கூட அவர் அசாம்
இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். பாகிஸ்தான் பிரிந்தவுடனே அவருடைய தலையை போயிட்டு அவர் அரசியல் இந்திய சபையில் இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மகாராஷ்டிரா அப்ப பாம்பே பம்பாய் காங்கிரஸ் சட்டமன்றத்தில் இருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் பண்டித ஜவஹர்லால் நான் சொன்னது மகாதேவ் தேசாயுடைய மகன் நாராயண் தேசாய் உயிரோடு இருக்கிறார். காந்தியோட பயக்கருடைய பையன் அவர் மதுரையில் அண்மையில் சொன்னார். நேரு அவர்கள் ஒரு ஆங்கிலேய சட்ட நிபுணரை வைத்து அரசியல் சட்டம் எழுதலாம் என்று காந்தி கிட்ட போய் சொன்னார். காந்தி சொன்னாரா அதுக்கு லீடராக சொன்னவர் காந்தி. அரசியல் வரைவு குழுவுக்கு தலைவர் அம்பேத்கர். ஒருத்தர் வீடு கட்டணும் முடிவு பண்ணா இன்ஜினியரை கூட்டி எனக்கு சமையலாளர் வேணும், படுக்கையாளர் வேணும், லைப்ரரி வேணும், இதெல்லாம் கேட்போம். என்ன வேண்டும் என்று சொன்னது அப்ஜெக்டிவ், அதை எப்படி செய்வது என்பது வரைவு குழு செய்தது. ஒரு உயிர் எதிர்த்து வக்கீட்டு வேற உயிர் எழுதுறோம் சொல்றான், என் சொத்து நின்றதற்கு அதை ஒரு கொடுக்கணும், அவரு கொடுக்கணும், அவரு கொடுக்கணும், அதற்கு எழுதுற சட்ட வடிவத்தை வழக்கறிஞர் தருகிறார். ஆனால் உயிர் என்பது யாருடையது, யார் ஆசைப்படுகிறானோ அவனுடையது. அதே போல அரசியல் சட்டம் என்கிற ஒரு லீகல் பிரேம் செஞ்சு கொடுத்து சொன்னது அரசியல் நிர்ணய சபை. அந்த வரைவு குழு தலைவர் அம்பேத்கர். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அந்த அரசியல் சட்டத்தின் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் போட்டவர் சார் வெனகா நரசிங்கராவ், ஒரு ஆந்திராக்காரர். கல்கட்டாவில் அவர் கிருஷி செஞ்சார். பிறகு சட்டம் கொண்டு வந்தார். அவர் தான் கான்ஸ்டிடியூஷன் அட்வைஸ் பி என். அவர் உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணார். அமெரிக்காவுக்கு போனார், இங்கிலாந்துக்கு போனார், ஜெர்மனிக்கு போனார், எல்லா நாடுகளுக்கும் போய் அவர் ஒரு டிராஃப்ட் போட்டார். முதல் அவர் எவ்வளவு பெரிய பிரில்லியன்ட் மேன்னா அவர் சாகும் போது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுடைய நீதிபதியாக இருந்து செட்டார். அரசியல் அரசியல் சட்ட வரலாற்றை எழுதுவதாக இருந்தார். அவர் எழுதாமலே செத்து போயிட்டார். அவரை பற்றி பிராங்க்ஃபர்ட் என்கிற அமெரிக்கா தெரிஞ்சு சொன்னார் அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் சொன்னார். அவர் போட்ட டிராப்ட இந்த குழு பரிசீலனை பண்ணி எழுதி எழுதுறதுக்கு பிறகு ஒவ்வொரு கிளாஸ் புரியாமல் ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் செகண்ட் ஆர்டிகிள் ஒன்றும் மூன்றையும் படிப்பார்கள். நிர்ணய சபையில் அதுக்கு ஏகப்பட்ட விவாதம், திருத்தங்கள் திருத்தங்கள் எல்லாம் செய்து அப்படி பாஸ் பண்ணப்பட்டது இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவருடைய சட்ட ஞானம் அம்பேத்கர் பாபா சபரிங்கா கல்யாண குன்சுலு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இவர்கள் எதிரோடைய அவர்களுடைய சட்ட ஞானம் நம்முடைய சட்டத்தை எழுதுவதற்கு அது பயன்படுது. உலகத்திற்கு எல்லா அரசியல் சட்டங்களையும் பார்த்துட்டு எழுதுறாங்க. அதனால இது ஒருவர் உருவாக்கியதாக அது ஒரு சரியான செய்தி அல்ல. அதனாலதான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா மூமெண்ட் ஆஃப் அவர் சோல்ஸ் திஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம். எனவே அரசியல் சட்டம் என்பது நம்முடைய அரசியல் தலைவர்களால் விவாதித்து உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படை எல்லா மக்களும் சமம், ரூல் ஆஃப் லா, மனிதனுடைய அடிப்படை உரிமைகள், டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இது எல்லாம் வரணும்னு நம்முடைய அப்ஜெக்டிவ்ஸ் சொன்னாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் என்று அமெரிக்காவில் எழுதப்பட்டது, யூஎன்ஓவில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர் எழுதப்படும். இந்த சட்டம் மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு கூடாது, எல்லோரும் சமம், எல்லாம் சட்டப்படி நடக்க வேண்டும். அதான் ரூல் ஆஃப் லா. இந்த ரூல் ஆஃப் லா என்பதை உறுதிப்படுத்தியது மிகப்பெரிய விஷயம். Nobody shall be discriminated on the grounds of caste, creed, language or place of birth. என்ற அரசியல் சட்டத்தில் இருக்கு. ஆனால் நடைமுறையில் இருக்கோம், நம்முடைய ஜாதி ஒழியவில்லை. இது செக்யூலர் ஸ்டேட் பேர். Nobody shall be discriminated on the grounds of religion. உன்னதமான ஒரு கோட்பாட்டோடு நாம் அரசியல் சட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம். அந்த அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வர வேண்டுமானால், அது செயல்பட வேண்டுமானால், அவருடைய பாதுகாவலனாக உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. பாதுகாவலனாக உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்டத்துக்கு இருக்கலாம், ஆனால் அரசியல் சட்டத்தை கட்டுப்பட்டிருக்கிற அத்தனை சட்டங்களையும் கீழமை நீதிமன்றம் தான் நிர்வகிக்கின்றது. இந்த நீதிமன்றங்கள் லோவர் மோஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் முன்சிபல் கோர்ட், இதுல ஏன் ஒவ்வொரு வழக்கு வருகிற பொழுதும் அந்த வழக்கு அந்த நீதிமன்றத்தோடு முடிந்து விடும், அதுக்கு மேல அப்பீலுக்கு போறதுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்காது என்ற உணர்வோடு ஒவ்வொரு தீர்ப்பும் எழுதப்பட வேண்டும். எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன். கீழமை நீதிமன்றங்கள் அத்தனையும் சரியாக செயல்பட்டால்தான் நமக்கு வாழ்க்கையிலே நிம்மதி இருக்கும். லாண்ட் ஆர்டர் என்பது குற்றம் நடந்தவுடன் தண்டிப்பதல்ல, குற்றம் நடக்காத சூழ்நிலை உள்ள ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னால் நியாயமானவன், நிரபராதி, யோகியன், அச்சமில்லாமல் போக வேண்டும். தவறு செய்கிறவன் அஞ்ச வேண்டும். தலைகளாக மாறியிருக்கிற ஒரு சமூகம் இருக்குமானால் அங்கு ராமகாணம் இல்லை என்றார். குற்றம் செய்ததற்கு அப்புறம் தண்டிக்கிறதில்லை, குற்றமே நடக்காத சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். குற்றம் என்பது ஒரு அபரேஷனாக இருக்க வேண்டும். எவ்வரி கிரைம் சுட் பி அன் அபரேஷன், இட் ஷல் நாட் பி ரூல். நியாயம் என்பது நடைமுறை வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நியாயத்திலிருந்து வழுவது என்பது ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம், அப்படி இருந்தால்தான் அந்த நாடு நன்றாக இருக்கிறது. இதை காப்பாற்றுகிற மிகப்பெரிய பொறுப்பு, ஒன்றும் தெரியாத கிராமத்திலே வாழ்கிற அப்பாவி ஜனங்களை, அவருடைய உரிமைகளை, அவருடைய சொத்துரிமையை, வாழ்வு உரிமையை காப்பாற்றுகிற மிகப்பெரிய பொறுப்பு நமக்கும் நீதிமன்றங்களுக்கும் இருக்கின்றன. அதை உணர்ந்து நாம் செயல்படுவதற்கு இந்த சட்ட நாளில் உறுதி எடுத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் என் பேச்சை கேட்டதற்கு நன்றி.
தலைமையேற்றிருக்கும் சங்கத்தின் தலைவரையும் எங்கள் பேரன்பில்